இந்த நாளிலே நாம் வாசித்த வேத பகுதிகளின் அடிப்படையிலே மற்றும் அதை சார்ந்த மற்ற வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே சிச்சை என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சிச்சை என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்த இந்த 32 சங்கீதம், 2 சாமுவேலனுடைய புத்தகம் 12 அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் மற்றும் அதை சார்ந்த மற்ற வேத பகுதிகளின் அடிப்படையிலே சிச்சை என்ற வார்த்தை வேதத்திலே நாம் பார்க்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை குறித்து, அதனுடைய அர்த்தத்தை குறித்து, வேதத்தின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான் சிச்சை. நாம் சிச்சையை குறித்து பார்க்கின்ற வேளையிலே தேவன் பாவத்தை தண்டிக்கிறாரா என்ற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. சிச்சை என்ற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்ன, இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி என்று சொன்னால் வேற வார்த்தை இல்லை. அந்த சிச்சை என்ற வார்த்தையை நாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ற நேரத்தில் தேவன் பாவத்தை தண்டிக்கிறாரா என்றுதான் கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த கேள்வியை நான் கேட்கின்ற பொழுது 2 காரியங்களை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். அதாவது பாவத்தின் தண்டனையையும் ஒரு வளர்ப்பு சார்ந்த, ஒரு ஒழுங்கு சார்ந்த கண்டிப்பு என்று சொல்லக்கூடிய சிச்சையை நாம் கண்டிப்பு என்ற ஒரு வார்த்தையை கொண்டு நாம் நம்முடைய இன்னைக்கு நாம பயன்படுத்துகிற ஒரு சொல்லு, இன்னைக்கு நாம நம்முடைய லாங்குவேஜில் கண்டிப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்ப நான் அதை இலகுவாக வேறுபடுத்தி காட்டுவதற்காக பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வேத வாக்கியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பாவத்தின் தண்டனை என்றும், இந்த சிச்சை என்ற வார்த்தையை நான் கண்டிப்பு என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலும் நான் பேசுகிறேன். அதை நீங்கள் அந்த ரெண்டையும் விளக்கப்படுத்தும்படியாக நான் இந்த வேளையிலே நாம் ஆராய்ந்து அதை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே நாம் பாவத்தின் தண்டனை என்று யோசிக்கின்ற வேளையிலே அதில் இரண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, பாவத்தின் தண்டனை. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்பது தேவனுடைய மாறாத நித்தியமான பரிசுத்தமான பிரமாணம். கர்த்தர் அவருடைய குணாதிசயத்திலே ஒரு காரியம், கர்த்தர் மாறாதவர், அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. ஆகவே கர்த்தருடைய பிரமாணங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நாம் வேறு வேறாக பிரித்து பார்க்க முடியாது. கர்த்தருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வார்த்தைகள் அவர் யாராக இருக்கிறாரோ அந்த குணாதிசயத்தினுடைய வெளிப்பாடுதான். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே அவருடைய வார்த்தை பரிசுத்தமாகவும் அவருடைய எதிர்பார்ப்புகள் பரிசுத்தமாகவும் இருக்கிறது. நான் பரிசுத்தராயிருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், அது மாறாத பிரமாணம். கர்த்தர் மாறாதவர். ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று அவர் சொல்லுகிற வேளையிலே பாவத்தின் தண்டனை நிறைவேறும் என்பது நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகின்ற, கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற மாறாத நித்தியமான பிரமாணம். அதே நேரத்தில் பாவத்தினுடைய கண்டிப்பு என்ற ஒரு காரியத்தையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு, அதாவது பரிசுத்தாவியான கடவுள் ஒரு ஆத்மா வேத வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது, அந்த வேத வாக்கியங்களின் மூலமாக ஒரு ஆத்மாவினுடைய இருதயத்திலே தேவன் யாரை ரட்சிக்கும்படியாக கிருபை பாராட்டுகிறாரோ அந்த ஆத்மாவினுடைய இருதயத்திலே ஆவியான கடவுள் வேத வாக்கியங்களை கொண்டு செயலாற்றுகின்ற பொழுது ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த விசுவாசத்தை தேவன் அந்த ஆத்மாவிலே ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்துவே என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த கிருபாதார பலியினுடைய அந்த விளைவான ரட்சிப்பை அந்த ஆத்மா பெற்றுக்கொள்ளுகிறதுனாலே அவனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலே அவன் அந்த பாவத்தின் தண்டனையாகிய அந்த நித்திய நரக ஆக்கினையாகிய அந்த தீர்ப்பிலே இருந்து அவன் விலக்கப்படுகிறான். ஆகவே ஒரு மெய் விசுவாசிக்கு பாவத்தின் தண்டனை நிறைவேற்றப்பட்டாயிற்று. கர்த்தர் வந்து சும்மா சொல்ல முடியாது, அதாவது ஓகே நீ விசுவாசிக்கிறியா, சரி உன் தண்டனை நான் கேன்சல் பண்ணிறேன் சொல்ல முடியாது. அவர் மாறாதவர். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்படி என்றால் நானும் நீங்களும் நாம் பாவிகளாய் இருப்பதனாலே சாக வேண்டியவர்கள். இந்த உலகத்தில் சரீர பிரகாரமான மரணம் அல்ல, அந்த மரணம் எல்லாருக்கும் உரியது. ஆனால் ஆத்மாவினுடைய அந்த நித்திய நரக ஆக்கினைக்கு உள்ளானவர்கள் நாம். தேவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுவதுதான் மரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம். நித்திய நித்திய காலமாக தேவனற்று பிரிக்கப்படுவது. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், ஒரு விசுவாசி விசுவாசத்தின் மூலமாக தேவாவியானவர் கிரியை செய்கிறதன் மூலமாக ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவனுடைய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து அவனை சிலுவையிலே, அவன் ஸ்தானத்திலே, அதான் பவுல் சொல்றார், என்னுடைய ஸ்தானத்திலே எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாவிக்கு பதிலாக அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து தான் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே என்னுடைய கணக்கு, அதாவது ஒரு விசுவாசியினுடைய கணக்கு தீர்ந்தாயிற்று, பாவத்தின் தண்டனை கணக்கு நிறைவேற்றப்பட்டதினாலே இவன் இப்ப ஃப்ரீயா இருக்கிறான், ரட்சிப்பினாலே அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவனுக்கு பாவத்தினுடைய அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டாயிற்று, இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி விட்டார், அவன் அதற்கு விலகி இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே, இந்த பாவ சரீரத்திலே நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே நமக்குள்ளாக பாவத்தினுடைய எச்சம் இருக்கிறது. தி இன்டுவெல்லிங் சின், தி ரெசிடுவல் சின் என்று சொல்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து என்னை பாவத்துக்கு முழுமையாக, பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். ஆனால் நான் இந்த உலகத்திலே சரீரத்திலே வாழுகின்ற இந்த நாட்களிலே பாவத்திலிருந்து நான் முழுமையாக விடுதலையாக முடியாது. ஆகவேதான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நாம் பொய்யர்கள். இந்த உலகத்திலே எந்த மனுஷனும் இந்த உலகத்திலே வாழுகின்ற நாட்கள்ல எனக்குள்ள பாவமே இல்லை, அதாவது பாவத்தினுடைய செயல் எனக்குள்ள இல்லை என்று சொல்ல முடியாது. பாவத்துக்கு நான் விலகி இருக்கிறேன், பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவினால், அவர் மூலமாக. ஆனால் அந்த பாவத்தினுடைய எச்சம் எனக்குள்ளே இருக்கிறது. பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் எனக்கு விரும்பாததை நான் செய்கிறேன், அது நான் அல்ல, எனக்குள் இருக்கின்ற பாவ பிரமாணம் என்று சொல்றார். ஆகவே ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே அவன் வாழுகின்ற நாட்களிலே இந்த பாவத்தினுடைய எச்சம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் அனுதினமும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அவன் அனுதினமும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னான், யார் ஒரு மனிதன் தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறானோ அவனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை தேவன் வேதத்தில் ஒரு உறவின் வழியாகத்தான் வெளிப்படுத்துகிறார். பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உறவு, வேதத்தில் தேவன் அதை பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உறவை உருவகமாக பயன்படுத்தி தான் சொல்றார், ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இடையிலான உறவு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினாலே விடுதலையாக்கப்படுகின்ற ஒரு மனிதன், ரட்சிப்பின் மூலமாக அவனுக்குள்ளே புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்படுகிறது. அவன் தேவனை நோக்கி, அதுவரைக்கும் தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் இருக்கிற மனிதன், பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிற மனிதன் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அந்த உணர்வு அவனுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவனுக்குள்ளே கொடுக்கப்படுகிறதுனாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பாருங்கள் இந்த காரியத்தை குறித்து எப்படி கர்த்தருடைய வசனம் நமக்கு விளக்குகிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், ஆனால் 12 வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 12 வசனம், 124 பக்கம் புதிய ஏற்பாட்டில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே ஒரு ரட்சிப்பின் சமயத்தில் என்ன நடக்கிறது, பாவியாய் தேவனுடைய சத்துருவாய் இருக்கிற மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பங்காளியாக மாற்றப்படுகிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற்பரானவர். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய முதற்பரானவர். அவருடைய ரட்சிப்பின் மூலமாக உயிர்த்தெழுகின்ற ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் அவருடைய சகோதரர்கள் என்று உருவகப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குடும்பத்திலே பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக மாற்றப்படுகிறோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, பாருங்க கர்த்தர் நம்முடைய மனநிலையை நம்முடைய புரிந்து கொள்ளுதலை எவ்வளவுக்கு அவர் ஞானம் உள்ள தேவன், அவருடைய ஞானத்தை நாம் அளந்து பார்க்க முடியாது. இந்த வேதம் நமக்காக கொடுக்கப்பட்டது, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த வேத புத்தகத்திலே அவர் நாம் புரிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய வசனத்தை பேசுகிறார், மனிதனுடைய பாஷையிலே பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்கள், யாராவது ஒரு தகப்பன், யாராவது ஒரு தகப்பன், இதுல எத்தனை தகப்பன் இருக்கிறீங்க, உங்க பிள்ளை தவறு செய்யும் பொழுது எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு தாய் தகப்பன், தகப்பன் போது இந்த இடத்துல தகப்பன், ஆனா தாயே கேட்கல, உங்க பிள்ளை தவறு செய்யும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் கிடக்கிறான், அவன் செய்யறதுக்கு அவன் அனுபவிப்பான். இப்படி சொல்ற சில பேரண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம், ஆனால் உண்மையிலுமே பிள்ளையை நேசிக்கிற ஒரு தகப்பன் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பீங்க. ஆகவேதான் தேவன் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் எழுதின நிருபம் 12:7-11 சொல்றாரு பாருங்க, எபிரேயர் எழுதின நிருபம் 12:7-11. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன். அப்ப கர்த்தர் உங்களை சிச்சையாதிருந்தால் நீங்க அவருடைய உரிமையான பிள்ளைகள் இல்ல. மனித உறவை பயன்படுத்தி இங்க விளக்குறாரு, ஒரு தகப்பனுக்கு உரிமையான பிள்ளையா அந்த தகப்பன் சிச்சிப்பார். பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை கண்டிப்பு உங்களுக்கு கிடைக்காதே இருந்தால், உங்க வாழ்க்கையில் அது கிடைக்காம இருக்கா, then you don't belong to the family, the rightful family of God. நீங்க ரட்சிக்கப்படலன்ற அர்த்தம் என்று சொல்லுது, அதான் இந்த இடத்துல வார்த்தை. ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். அப்ப ரட்சிக்கப்படாதவனுக்கு சிச்சை இல்ல, ரட்சிக்கப்படாதவனுக்கு சிச்சை இல்ல, ரட்சிக்கப்படாதவனுக்கு பாவத்தினுடைய தண்டனை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாவத்தின் தண்டனை நிறைவேற்றப்பட்டாயிற்று, கிறிஸ்து இயேசு அதை தன்னிலே நிறைவேற்றி கொண்டார். நான் அந்த தண்டனைக்கு விலக்கப்பட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த உலகத்திலே நான் வாழ்கின்ற நாட்களிலே பாவத்தின் மிச்சம் எச்சம் எனக்குள்ளே இருப்பதனாலே அதிலிருந்து நான் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை அனுதினமும் கண்டிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய சிந்தனைகள், மனிதன் ஒரு பாவியாகவே இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டாலும் அவன் பாவத்தில் விழக்கூடியவனாக இருக்கிறான், பாவத்துக்கு அடிமை இல்லை, ஆனால் பாவம் அவனுக்குள்ளாக பிரமாணமாக இருக்கிறது, அது வீக்கா இருக்கு. ஆனா அவன் தேவனுடைய வழிகளிலே செல்லாத பொழுது அது அதனுடைய பலனை பெற்று நம்மை வீழ்த்தக்கூடியதாக இருக்கு. ஆகவேதான் கேள்வி வருது, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பாவம் செய்வானா செய்ய மாட்டானா? செய்வான். ஆனா என்ன வித்தியாசம், ரட்சிக்கப்படாதவன் பாவத்திலே சந்தோஷமா போயிட்டு இருப்பான், ஆனா ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, அவனுக்குள்ளால உணர்த்தப்படுகின்ற பொழுது அவன் ஓடுறான். தாவீத பாருங்க, தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், அதை உணராத வரைக்கும் யார் அவன், அவன் சாகனம்ன்றான். நாத்தான் எவ்வளவு தைரியமா சொல்றான், அதான் கர்த்தருடைய வார்த்தை, நீதான் அந்த மனிதன், அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவே மாட்டான். ராஜாவா என்ப தண்டனையை சொல்லித்தான், இப்ப நிறைவேற்ற முடியுமா? நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், அந்த உணர்வு, அது கண்டிப்பின் மூலமாக உணர்த்தப்படுகின்ற உணர்வு. ஆகவே இந்த நாளிலே நாம் இதைத்தான் தியானிக்க இருக்கிறோம். இந்த சிச்சை என்றால் என்ன? தேவன் நேசிக்கின்ற, தான் ரட்சித்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் கண்டிக்கிறவராக இருக்கிறார். அது அவருக்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பின் உறவினுடைய வெளிப்பாடு. அவர் என்னை நேசிப்பாரானால் என்னை கண்டிப்பார். காரணம், எனக்குள்ளாக பாவத்தினுடைய வெளிப்பாடு இருக்கு, எனக்குள்ள பாவத்தினுடைய எச்சம் இருக்கு. அப்ப என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே தொடர்ந்தும் அதை என்னை மேற்கொள்ளும்படியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு இன்னொருவனும் காரணமா இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல ஒருவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அவன் எனக்குள்ள இருக்கிற மூலப்பொருள் தான் இந்த பாவம், இந்த எச்சமாகிய பாவம். இந்த மூலப்பொருளை பயன்படுத்தி என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக, கர்த்தருடைய வழிகளிலிருந்து நான் விலகி செல்லக்கூடிய விதத்தில் என்னுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப கர்த்தர் என்னை கண்டிப்பாரு. பாருங்களேன், நான் பின்னாடி நான் பார்ப்பேன், பின்னாடி ராஜாத்தியோட குழந்தையை நான் பார்ப்பேன். நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் அதை தாண்டி வந்தவங்க தான். இன்னைக்கு கரண்டா நான் சொல்றேன், ராஜாத்தியோடைய குழந்தை என்ன பண்ணும், இப்ப அது தவள ஆரம்பிச்சிருச்சு, அது குடுகுடுகுடுகுடு ஓடி போய் என்ன பண்ணும், யாராவது உட்கார்ந்து இருக்கிற சேரை பிடிக்க போனா ராஜாத்தி ஒண்ணுமே பேசாது. ஏன் சொல்லுங்க, அந்த சேர் வெயிட்டா இருக்கு. யாரு இல்லாத சேர் அது பிடிக்க போனா ஓடி போய் அதை தூக்குது. ஏன், விழுந்துரும், ஹர்ட் பண்ணிரும், அதுக்கு யோசிக்க தெரியாது. பேரண்டல் இன்ஸ்டிங்க்ட், ஒரு பெற்றோருக்குரிய அந்த அந்த கவனிப்பு. அப்ப கர்த்தர் என்னை நேசிப்பாரானால் நான் பாவம் செய்ய எத்தனைக்கின்ற பொழுது அவர் என்ன செய்வார், சிச்சிப்பார். இதை நம்ம யாருமே சிந்திக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை, இதை குறித்த யோசனை நமக்கு இல்லை. ஆகவேதான் சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, நமக்குள்ளாகவோ வெளியில் இருந்தோ பல காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாம் பாயிண்டை மிஸ் பண்ணிடுறோம். நிறைய பேர் தங்களுடைய பாவத்துக்கு சாத்தான குற்றம் சாட்டி கொண்டு இருப்பது சாத்தானுடைய தந்திரம். ஏன் பாவத்துக்கு நான் தான் பொறுப்பாளி, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அதற்கு பொறுப்பு. சாத்தான் அதை பயன்படுத்தி என்னை விழ செய்வான். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாத்தான குற்றம் சாட்டுவாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன, ஆண்டவரே அந்த பாம்பு தான் என்ன சாப்பிட சொல்லுச்சு, பரிசுத்த தெய்வமே நீங்க கொடுத்த பெண் தான் என்ன சாப்பிட சொன்னான். இன்னைக்கு நாம அதான் பண்ணிட்டு இருக்கோம். பிசாசு என்னை வஞ்சிக்கிறது, பிசாசு என்னை வஞ்சிக்கிறான், பிசாசு என்னை வஞ்சிக்கிறான். சமீபத்தில் என்னுடைய ஒரு சம்பாஷணையை கேட்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது, தேவனை அறியாத ஜனங்கள், ஆனால் பேசிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியை போட்டு அடிச்சிட்டாரான். அந்த மனைவி ஏதோ தவறாக நடந்து கொண்டார்கள். அதுக்கு அந்த பெரியவங்க சொல்றாங்க, அவர் தவறாக நடக்கணும் என்று நடக்கல, நீ அடிக்கணும் என்று அடிக்கல, கெட்ட நேரம் உங்களை செய்ய வச்சிருச்சு. உலகத்தில் இருக்கிற மனிதன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க, வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத விசுவாசி எப்படி சிந்திக்கிறான் பாருங்க, அவன் கெட்ட நேரம் என்றான், நம்ம பிசாசு என்று சொல்லி பிசாசின் மீது பழியை போடுகிறோம். உண்மைதான், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் வஞ்சிக்கிறவன், பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமானவன், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவ அனுமதி பெறாமல் அவனால் எதுவும் செய்ய முடியாது. சில வேளைகளிலே தேவன் சோதனைகளை நம்முடைய வழிகளிலே அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் அனுமதிக்கிறார். யோபு கடைசியிலே எப்படி வந்தான், புடமிடப்பட்ட ஒரு பொன்னை போல நான் மாற்றப்பட்டேன் என்று சொன்னார். தாவீதுடைய வாழ்க்கை நீங்க முழுமையா வாசிப்பீங்கடா, அவனுடைய அந்த மனமாற்றத்தின் பின்பாக அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க, அவனுடைய சிந்தனைகள்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதைத்தான் கர்த்தர் சிச்சையின் மூலமாக செய்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்மை சிச்சிக்கிறார். அவர் சிச்சிக்காத எந்த ஒரு மகனும் மகளும் அவருடைய பிள்ளை இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே இந்த இடத்துல தகப்பன் சிச்சியாத பிள்ளை உண்டோ என்று கேட்கிறாரு. ஆகவே இதைத்தான் நாம் இந்த நாளிலே சபையாக நாம் சிந்திக்கிறோம். சிச்சையினுடைய நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற வேண்டும். அது என்னங்க, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாறுவது, நான் பரிசுத்தராய் உள்ளது போல் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நிறைய நேரத்தில் நாம் பரிசுத்தம் என்று சிந்திக்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, ஏதோ நான் வந்து செய்யாம இருக்கிற செயல்களிலான நான் பரிசுத்தவான், நான் செய்கிற சில காரியங்களினால நான் பரிசுத்தவான் என்று சொல்லி கிரியையின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய நீதி கந்தையும் குப்பையுமானது. வேதத்தில் பரிசுத்தம் என்றால் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தாங்க, ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வேதத்தில் இருக்கு. இட் இஸ் நாட் ஆர் ஸ்டாண்டர்ட், இட் இஸ் நாட் ஆர் ஸ்டாண்டர்ட், இட் இஸ் நாட் ஆர் ஸ்டிபுலேட்டட் ஸ்டாண்டர்ட். அதாவது நாம் நமக்கே நிதானித்துக் கொள்ளுகின்ற வரைமுறைகள் அல்ல. கிறிஸ்து இயேசுதான் பரிசுத்தம். பரிசுத்தத்தை பத்தி பேசுறீங்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தின் சாயலுக்கொப்பாக மாற்றப்படுகின்ற செயலைத்தான் தேவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியான கடவுள் பரிசுத்தமாக்குதலின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இது அனுதின நடவடிக்கை செயல், இது அனுதினமும் நடக்கின்ற செயல், டெய்லி ஆக்டிவிட்டி. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில், பரிசுத்தத்தில் நாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. மரிக்கும் வரைக்கும் நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டு தான் போகிறோம். அப்ப இந்த செயல் நடக்குதா, அப்ப பரிசுத்தமாக்குதலின் செயல் நடக்குதா என்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஒரு சாட்சி தேவனுடைய சிச்சை. ஆவியான கடவுளை குறித்து தேவன் என்ன சொன்னார், அவர் வருகின்ற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப அது டெய்லி, டே டு டே, கண்டினியூஸ் ப்ரோசஸ். பரிசுத்தமாக்குதல் என்பது மூன்று நிலைகள் இருக்கு என்பது அது வேற ஒரு சப்ஜெக்ட், அது பெரிய சப்ஜெக்ட். கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அவருடைய பார்வையிலே நாம் பரிசுத்தவான்களாக பரலோகத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அது பெர்ஃபெக்ஷன். இப்ப அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் இந்த உலகத்திலே நாம் அந்த பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதையிலே கர்த்தர் செய்கின்ற ஒரு காரியம் பரிசுத்தமாக்குதல், சிச்சை அதன் ஒரு ஒரு யுக்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே இரண்டு விதமான காரியங்களுக்காக தேவன் சிச்சையை கொடுக்கிறார். ஏன் சிச்சை என்று பார்த்தோம் என்று சொன்னார், ஒன்று நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், சுபாவத்தின்படியாக நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆதாம் கீழ்ப்படியாமையிலே பாவம் செய்ததன் நிமித்தமாக நமக்குள்ளாக அந்த கீழ்ப்படியாமை இருக்கு. அதனுடைய வழிபாடுதான் பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, முரண்டு பிடிப்பாங்க. சுபாவத்தில் அது தானா வரக்கூடிய ஒரு செயல், தானா வரும். ஒருவேளை சில நேரத்தில் நாம் என்ன நினைப்போம், தேவன் அதையும் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் ஒரு பேரண்ட ஒரு பிள்ளைய பார்த்து சொல்றாரு, தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வாப்பாங்க, சரிங்கப்பா அவன் போய் தான். ரெண்டாவது என்னால முடியாதுப்பா, ஆனா கடைசியில் என்னாச்சு, சரிங்கப்பான்னு சொன்னவன் அப்படியே கிளம்பிட்டான், முடியாதுன்னு சொன்னவன் யோசிச்சு பாக்குறான், ஐயோ நம்ம தகப்பனுக்கு இப்படி சொல்லிட்டமே, அவனுடைய இருதயத்துல கிருபை செயலாட்டுது, அவன் போய் வேலை செய்யறான், சொல்லிட்டு போனவன் செயல். ஆகவே வெளிப்படையாக தலையாற்ற பிள்ளையே கீழ்படி வேண்டும் நாம நினைக்க கூடாது. அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம தான். நம்ம கடந்த கால வாழ்க்கையை நாம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி இருந்தோம். சுபாவத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு நாம மற்றவங்களை பார்க்க கூடாது, நம்மளை பார்க்கணும். நம்முடைய கடந்த காலத்தை யோசித்து பார்க்கணும், நம்முடைய திருக்கான இருதயத்தினுடைய செயல்களை யோசித்து பார்க்கணும். ஒரு நாளும் கர்த்தருடைய காரியங்களை யோசித்து பார்ப்பதற்கு மற்றவர்களை பார்க்க கூடாது, நம்ம தான் பார்க்கணும். ஆகவே நாம் சுபாவத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் தொடர்ந்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செயலாற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நம்மை கீழ்ப்படிவுக்குள் கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை சிச்சிக்கிறார். அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் பாவத்தினுடைய கரை இருக்கிறது, இது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம். ஆகவே இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தில் நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் சொன்னார், இவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார், ஆனால் இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக நான் கேட்கவில்லை, மாறாக இவர்களை பலப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். அப்ப இந்த உலகத்துல வாழ்கின்ற நாட்கள்ல நம்முடைய முடிவுகள், நம்முடைய சிந்தனைகள் சில நேரத்தில் இந்த உலகத்தினால பாதிக்கப்படுகின்ற பொழுது தேவன் நம்மை கண்டித்து உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சிச்சைக்கு ரெண்டு நோக்கம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, சுபாவத்தின்படியாக இருக்கிற நம்ம, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக மாற்றப்படுவதற்கு சிச்சையை பயன்படுத்துகிறார். இன்னொன்று, இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்துல, இந்த பாவத்தினுடைய விளைவினால பாதிக்கப்பட்டிருக்கிற உலகத்துல வாழுகின்ற பொழுது இந்த உலகத்துக்கு விலகி வாழ வேண்டிய காரியங்கள்ல நம்மளை கண்டித்தும். அதான் நம்ம சொல்லணும், பேரண்ட்ஸ் சொல்லணும், ஏ அங்க போகாத, பிள்ளைக்கு தெரியாது அங்க வந்து பாம்பு இருக்கும், வே வந்து புதருக்குள்ள போகாத அங்க பூச்சி இருக்கலாம், குழந்தைக்கு தெரியாது, தெரியாத வரைக்கும் நீங்க கண்டித்து உணர்த்தணும், கையை பிடிச்சி இழுக்கணும், சில நேரத்தில் ஒரு குட்டும் போடணும், சொன்னல்ல போகாது என்று போகாது. ஆகவே இரண்டு விதமான செயல்கள், நம்மை இந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திலிருந்து பாதுகாக்கும்படியாகவும் சிச்சையை பயன்படுத்துகிறார். நம்முடைய கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படிவின் பிள்ளைகளாக மாற்றும்படியாகவும் சிச்சை பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டு விதத்தில் சிச்சை நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறது. அப்படியானால் இந்த சிச்சை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்தோம், இது தேவன் நம்மை நேசிக்கின்ற அந்த காரியத்தினுடைய வழிபாடு. ஏன் நமக்கு சிச்சை தேவை என்று சொன்னால், நமக்குள்ளே பாவத்தினுடைய எச்சம் இருக்கிறது. ஆகவே அதிலிருந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மரண பரியந்தம் நமக்கு சிச்சை தேவைப்படுகிறது, கண்டிப்பு தேவைப்படுகிறது. நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த பாவத்தின் எச்சம் இருக்கிறதுனால நாம் தொடர்ந்தும் பாவத்திலே வீழ்ந்து போகக்கூடியவர்களாக, நம்முடைய சிந்தனையிலே பாவத்தை நோக்கி போகக்கூடியவர்களாக நாம் நம்முடைய செயல்கள் இருப்பதனால அவர் கண்டித்து உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உலகம் பாவத்தினால பாதிக்கப்பட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் நேச்சுரல் லா இந்த உலகத்தில் அதுதான். கொலை செய்தவன் தண்டிக்கப்படுவான், நெருப்புல கையை வச்சா சுடும். ஆகவே இந்த புல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் அந்த உலகத்துக்கு நம்மை விலக்கி வாழ்வதற்கும் தேவன் நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்ப எப்படி தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று பார்த்தால், நமக்குள்ளாக தேவன் ஏற்படுத்தக்கூடிய குற்ற உணர்வுகள். சில நேரங்களில் நமக்குள்ளாக குற்ற உணர்வை தேவன் அனுமதிக்கிறார். குற்ற உணர்வுகள் வருகின்ற நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக இருப்பேனானால் அது கர்த்தர் அனுமதிக்கின்ற சிச்சை. அது நம்மளை ஒண்ணுமே செய்ய விடாது. கண்ணு மூடி தூங்கினாலும் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. குற்ற உணர்வு தேவன் பயன்படுத்தக்கூடிய சிச்சையினுடைய ஒரு டூல், ஒரு கருவி. அதே போல நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள், அன்பிளசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், நாம சில சூழ்நிலைகளுக்குள்ளாக போயிருவோம், அது நமக்கு சரியா இருக்காது, நம்மளை நெருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், சூழ்நிலைகளை குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு விசுவாசி உணர வேண்டிய ஒரு உண்மை, இந்த காரியத்தின் மூலமாக தேவன் என்னை சிட்சிக்கிறாரா, நான் சிட்சிக்கப்படுகிறேனா. ஆகவே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தன்னுடைய இருதயத்தை ஆராய வேண்டும். மூன்றாவது, சமாதானமின்மை. மனதில் சமாதானமின்மையை தேவன் அனுமதிக்கிறார். சிச்சையினுடைய ஒரு கருவி அது. முதலாவது குற்ற உணர்வு, இரண்டாவது பாதகமான சூழ்நிலைகள், நமக்கு சரிவராத சூழ்நிலைகள், நம்மளை நெருக்குகின்ற நெருக்கமான சூழ்நிலைகள், மூன்றாவது மனதில் சமாதானமின்மையை தேவன் அனுமதிக்கிறார். ரெஸ்ட்லெஸ்னஸ், மனசு சமாதானமாகவே இருக்காது, ஒரு சந்தோஷமாகவே இருக்காது. நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை குற்றம் சாட்டுறோம், மற்ற காரியங்களை குற்றம் சாட்டுகிறோம், இல்லை. இது சிச்சையாக தேவன் பயன்படுத்துகின்ற ஒரு காரியம். தான் நேசிக்கிற எந்த ஒரு மகனையும் அவர் சிச்சிக்கிறார். ஆகவே நாம் நம்மத்தான் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்முடைய மனதில் சமாதானமின்மைக்கு காரணம் நாமாகத்தான் இருப்போம் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். ஆகவே தேவனுக்கு முன்னாக நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது, உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள், மனித உறவுகளில் விரிசல்களை தேவன் அனுமதிக்கிறார் நம்மை சிச்சிக்கும்படியாக. அப்ப நம்ம உறவுகளில் விரிசல் வருகின்ற பொழுது, நான் உண்மையிலுமாக கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக மனுஷியாக இருப்பேன், ஆனால் மற்ற மனிதன் நம்முடைய உறவினர்களை குற்றம் சாட்டக்கூடாது. உன்னாலதான் பிரச்சனை வந்துச்சு, என்னாலதான் பிரச்சனை வந்துச்சு, அது அவ்விசுவாசியினுடைய முறை. ஒரு விசுவாசி கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஆராய்ந்து பாரு. தாவீதனுடைய 56வது சங்கீதத்தை நாம பார்க்கிறோம் அல்லவா, என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து எனக்கு அறிவியும். சிச்சிக்கிறார். உறவுகளில் விரிசல் தேவன் அனுப்புகின்ற சிச்சையாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க என்று சொன்னா, நாம் பாவ சிந்தனைகளின் மூலமாக நாம் எடுக்கிற முடிவுகளினுடைய எதிர்மறையான விளைவுகளை தேவன் அனுமதிக்கிறார். ஒருவேளை நான் கோபத்தினால மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது என்னுடைய பிள்ளையை நான் கோபத்தோடு அடிப்பேனானால் அந்த பிள்ளைக்கு சில நேரத்தில் காயம் வரலாம், சில நேரத்தில் மரணம் கூட வரலாம். தேவன் அதையும் அனுமதிக்கிறார். அது திருந்தாத ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கோபர் 33:2 சங்கீதத்தில் நாம் பார்த்தோம்ல, பாரினால் வாய் கட்டப்பட்டால் ஒழிய தன்னிடத்தில் கிட்டிச் சேராத குதிரையை போல கோபரு கழுதையை போல நீ இருக்காது. ஏன் தெரியுமா, கூப்பிட்டா வராது. அது காட்டு குதிரை, வைல்டு டோங்கி வராது, வைல்டு ஹார்ஸ் வராது. அதை என்ன பண்ணுவாண்டா, கடிவாளத்தை போட்டு இழுத்து வாரினால உடனும் அடி அடி விட்டா தான் ஓடும். சம்டைம்ஸ் மரணத்தையும் தேவன் சிச்சையாக பயன்படுத்துகிறார். கொரிந்தியர் திருச்சபையில் நாம் அதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான், ஆனால் சிலர் உடல்ல பாதிக்கப்பட்டார்கள், மரணத்தை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்றார், நீங்க சரியான மனநிலையோடு கர்த்தருடைய பந்தியில வராததுனால உங்களில் சிலர் உடல் வாதையினால பாதிக்கப்படுகிறீர்கள், சிலர் மரணத்தையும் கடந்து போனார்கள். ஆகவே நேச்சுரல் கான்சிக்வன்சஸையும் அவர் அனுமதிக்கிறார். நம்முடைய சிச்சையாக நாம், அதாவது கேட்காத வரைக்கும், அடங்காத வரைக்கும், தேவனுக்கு செவி கொடாத வரைக்கும் அடி பலமாக போட்டா தான் நாம் அடங்குவோம். தாவீதுக்கு நடந்த அடியை பாருங்க, பலமான அடி, சாதாரண அடி கிடையாது. பொல்லாப்பு உன்னை விட்டு நீங்காது, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது என்று சொன்னா பாருங்க. ஒரு பிள்ளை சாகுது, இன்னொரு பிள்ளை அவனை கொல்லுவான் கங்கணம் கட்டி விரட்டிட்டு போறான். மூத்த குமாரன் இறந்துட்டான், முதல் மூத்த குமாரன் தான், ரெண்டாவது குமாரன் அப்சலோம். அது மாத்திரமல்ல, இவனுடைய மறுமனையாட்டிகளை அவன் தன்னுடையவர்களாக்கி கொண்டான். இவன் ஒளிப்பிடத்திலே பெத்ஷேபாளோடு பாவம் செய்தான். அதே காரியத்தை அப்சலோம் மொட்டமாடி, எந்த மொட்டமாடியில இருந்து தாவீது பெத்ஷேபாளை பார்த்து அவள் மீது இச்சை கொண்டு தேவனுடைய பிரமாணத்தை மீறி, கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுவதுதான் பாவம். கர்த்தருடைய பாவம் சொல்லுது, மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிரமாணம் தெரியாதா தாவீதுக்கு? அவன் தீர்க்கதரிசிங்க, அவன் மூலமாக சங்கீதங்களை கொடுத்திருக்கிறார் தேவன். ரெண்டு நாளாகமத்தினுடைய அந்த, அதாவது ஒன்று ராஜாக்களுடைய முதல் புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவீதினுடைய அறிவுரைகளை சொல்றார், என் மூலமாக கர்த்தர் பேசினார் என்று சொல்றார். ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த பாவத்தினுடைய எச்சம், அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு யுத்தத்துக்கு போயிருந்திருக்கணும். அவன் வசந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலம், எல்லாரையும் அனுப்பிட்டு மொட்டை மாடியில் இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாம உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பிசாசு கிடம் கொடுக்கிறதாக இருக்கிறது. பெத்ஷேபாளை பார்க்கிறான், இச்சை கொள்ளுகிறான், அவளோடு பாவம் செய்கிறான், ரகசியமாக செய்கிறான், யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுதான். ஆனால் அவள் கற்பம் தரித்து விட்டாள் என்ற செய்தியை சொன்னோனே இப்ப காரியத்தை மாற்றணும், உரியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்ப பார்க்கிறான். ஆனா அவன் பிரமாணிக்கம் உள்ள ஒரு மனிதனாக இருந்ததுனால அவன் போகல, அடுத்த பாவத்தை செய்யறான், அவனை கொலை செய்ய வச்சுட்டான். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனா நாத்தானை தேவன் அனுப்புகிறார். இவன் வாயாலேயே இவன் சாக வேண்டும் என்ற வார்த்தையை வெளியில கொண்டு வர்றாரு தேவன். ஆனால் அவன் நின்று இச்சித்த அந்த மொட்டை மாடியில தான் அப்சலோம் தனக்காக கூடாரத்தை போட்டு தாவீது எருசலேமிலே தன்னுடைய வீட்டை பாதுகாக்கும்படியாக விட்டு போன 10 மறுமனையாட்டிகளோடு அவன் மொட்டை மாடியில சகல எருசலேமில் இருந்த மக்களும் பார்க்கக்கூடிய விதத்திலே அவன் சயனித்தான். அப்படிப்பட்ட அருவறுப்பை பட்ட பகலிலே சூரிய வெளிச்சத்திலே அவன் நிறைவேற்றினான். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. தாவீதுடைய இருதயத்தை பாருங்க, சும்மா இருந்திருக்குமா? அது யாரு பண்றா, என்ன பண்றா, எத்தனை பிள்ளைகள் அவனுடைய குடும்பத்திலே மறித்து போனார்கள். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் தான், அடுத்தவன் தான் தாவீது. ஆனால் சிச்சை, ஆகவே சிச்சையை நாம் பார்க்கின்ற பொழுது கில்ட் ஃபீலிங், அதாவது குற்ற உணர்வுகள், நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள், நம்முடைய இருதயத்தினுடைய அமைதி இழந்து போகிறது, குடும்பத்தில் விரிசல், அல்லது சில நேரங்கள் நம்முடைய செயல்களுக்கு தக்க நெகட்டிவான பிரதிபலன்கள் தேவன் அனுமதிக்கிறாரு. சில நேரத்தில் உடல் வியாதிகளையும் மரணத்தையும் தேவன் அனுமதிக்கிறாரு. 1 Corinthians 11:30 யாராவது சத்தமாக வாசியுங்கள். 1 Corinthians 11:30 பாருங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனமும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னான வசனத்தை வாசி பாருங்க, அவங்க கர்த்தருடைய காரியங்கள்ல சரியாக நடந்து கொள்ளவில்லை, ஆகவே கர்த்தர் சிச்சிக்கிறார். வேதத்தில் நாம பார்த்தோம் என்று சொன்னா, இந்த சிச்சைக்கு தாவீது ஒரு தனிப்பட்ட உதாரணம். இஸ்ரவேல் முழு ஜனத்தையும் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறி போன நேரத்தில் எல்லாம் தேவன் இறைவாக்கு, அதாவது தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர்களை எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார். அவர்கள் கேளாதே போன நேரத்தில் ஒரு நாள்ல முடிக்கல. அவர் எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறார், பஞ்சத்தை அனுப்பி எச்சரிக்கிறார். திருந்தாத பொழுது வேற்று தேசத்தை கொண்டு வந்து அவர்களை அடிமைகளாக கொண்டு போகிறார். நாம் அதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் நாம் அதை குறித்த எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவங்க திருந்தாததுனால எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 40:3 யாராவது சத்தமா வாசிக்கலாம் நீங்க. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 40:3 சத்தமாக வாசியுங்கள். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிற அவ எதனால இது வந்து அவர்கள் வேற்று தேசத்துக்கு அடிமைகளாக போகப்பட்ட காரியத்தை குறித்து பேசுகின்ற நேரத்தில் என்ன சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே இந்த காரியம் வந்தது. தாம் நேசிக்கிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் சிட்சிக்கிறார். அதே போல நாம மோசையினுடைய வாழ்க்கையை பார்த்தோம், நம்ம மோசையை வந்து எப்படி பார்க்கிறோம், தேவனுடைய மனிதன், தேவனுடைய அதாவது வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தருடைய வீட்டிலே மோசேயை போல பிரமாணிக்கமாக இருந்தவர்கள் ஒருவரும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசே கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன நேரத்தில் மோசேக்கு என்ன சொன்னாரு, நீ வாக்களிக்கிற தேசத்துல போக மாட்டேன், பிரவேசிக்க மாட்டேன். மரணத்துக்கு முன்பாக மோசே அவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா, பேசாத, அதை பத்தி பேசாத, அதான் அவருடைய வார்த்தை, அதை பத்தி நீ என்கிட்ட பேசாத, முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல தாவீதிட்ட நாத்தான் சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்களா, நீ சாக மாட்டப்பா, ஆனா உனக்கு பிறக்கிற பிள்ளை சாகுமெண்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். தாவீதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கெல்லாம் உட்கார கிடையாது, அவன் கிளம்பிட்டான் வீட்டுக்கு, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி எது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, பாம் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, ஆயின்மெண்ட் போட்டு பூசிட்டு இருக்க முடியாது, ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஒன்னும் வேலைக்காகாது. மோசேயை தான் சிட்சிக்கிறார், சிட்சிக்கிறார் மோசே. ஆனால் கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். மோசே சிட்சைக்கு ஒத்துக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் மறித்த பின்பாக அவனுடைய பாவங்கள் முழுமையாக நீக்கப்பட்ட நிலையிலே, அவன் கர்த்தரோடு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே ஒன்று சேர்ந்த பின்பாக, கர்த்தருடைய சமூகத்திலே அவன் போன பின்பாக, மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசித்தானா இல்லையா? மறுரூப மலையில நிற்கிறான். எலியாவும் மோசேயும் இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலையில நிற்கிறார்கள். உலகத்துல வாழும்போது சிட்சை இருந்தது, அது உண்மை. அப்ப அந்த நேரத்தில் அதே போல நாம பார்த்தோம்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் அதை அடிப்படையாக வைத்து நாம யோசிக்கிறோம். இப்ப சாலமோனுடைய வாழ்க்கையில அந்த காரியம் நடந்தது. உன் பிதாவாகிய தாவீதின் நிமித்தம் உன்னுடைய நாட்கள், அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் நிமித்தம் உன்னுடைய நாட்கள்ல நான் தேசத்தை பிரிக்க மாட்டேன்ப்பா, ஆனா தெரிஞ்சுக்கோ, உனக்கு அப்புறம் உடைய குமாரனுடைய நாட்கள்ல தேசத்தை நான் பிரிச்சிருவேன். அதில் ஆரம்பிச்சதுதான், இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை ஜியோகிராபிக்கலா இழந்துட்டாங்க, ஜியோகிராபிக்கல் கிங்ஷிப் போயிருச்சு. அதுக்கப்புறம் சிட்சிக்கிறார் தேவன். ஏன் சிட்சிக்கிறார் என்று சொன்னா, ஏன் இந்த சிட்சை, எதுக்காக இந்த சிட்சை என்று சொன்னா, ஒன்று பேதுரு 1:15-16 நாம் அதை வாசிப்போமானால் இதற்கான வார்த்தை, இதற்கான அர்த்தம் நமக்கு புரிகிறது. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். தாம் யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாறும்படியாகத்தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பினுடைய நோக்கம் நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்படுவது, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வளருவது. அவருடைய சாயலுக்கு பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது, அந்த குணாதிசயங்கள், அந்த அட்ரிபியூட்ஸ் கர்த்தர் தம்முடைய விசுவாசிகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அவருடைய குணாதிசயங்களாகிய அன்பு, பரிசுத்தம், நீதி, இந்த காரியங்களிலே நாம் வளரும்படியாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த சாயலுக்கொப்பாக மாற்றப்படுகின்ற வாழ்க்கையில தான் நாம் இப்பொழுது பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மெய் விசுவாசியும் அந்த காரியத்தில் பரிசுத்தமாக்குதலின் செயலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த பிரயாணத்துல, இந்த மோட்ச பிரயாணத்துல நமக்குள்ளாக பாவம் மிச்சமாக இருக்கிறது. பாவம் நம்மை சில வேளைகளிலே நம்மை தடம் மாற செய்வதன் மூலம், பிசாசு அதை பயன்படுத்தி நம்மை சோதனைக்கு உட்படுத்துகின்ற வேளையிலே, நாம் பாவத்தை தெரிவு செய்கின்ற வேளையிலே தேவன் அதை கண்டித்து உணர்த்துகிறார். விட்டுட்டு இருப்பாரா தேவன் ரட்சித்த ஒரு பிள்ளைய? விட்டுட்டு இருப்பாரா? நீ பாவத்துல போப்பா, எப்படியோ கெட்டு சீரழிந்து போப்பா. சில நேரத்தில் பேரன் சொல்லுவாங்க, இவன் எல்லாம் சொல்லி திருந்த மாட்டான், நீ எப்படியோ கெட்டு எக்கேடாவது கெட்டு போடான்னு சொல்லுவாங்க. தேவன் தான் ரட்சித்த பிள்ளையை அப்படி விடுவாரா? விடமாட்டார். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் பாதுகாக்கிறார். அது எப்படி செய்கிறாரு? பாதுகாக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்களாக அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களது கரத்துல இருந்து பிரித்துக் கொள்ள முடியாது. அது எப்படி இந்த உலகத்துல நிறைவருது என்று சொன்னா, சிச்சையின் மூலமாக நிறைவருது. திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டே இருக்கிறார், அவருடைய வழிகளில் கொண்டு வந்துட்டே இருக்கிறார். இதுதான் சிச்சை. இதை உணராததுனால நாம் என்ன பண்றோம்? சூழ்நிலைகளை குற்றம் சாட்டுறோம், மற்ற மனிதர்களை குற்றம் சாட்டுறோம், பிள்ளைகளை குற்றம் சாட்டுறோம், மனைவியை குற்றம் சாட்டும், கணவனை குற்றம் சாட்டும், சபையை குற்றம் சாட்டும், போதகரை குற்றம் சாட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குற்றம் சாட்டும். அதையும் நம்ம கவனமா பார்த்தோம்டா, இப்ப நான் குற்றம் சாட்டும் போது என்ன குற்றம் சாட்ட மாட்டேன், மற்ற எல்லாரையும் குற்றவாளியா சொல்லுவேன். அநேக நேரத்தில் நான் அதை உணர்ந்து இப்பதான் இதை படி இதை ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த உணர்வு எனக்குள்ள வருது. நிறைய நேரத்தில் நான் ஊரை குற்றம் சொல்றேன், உறவினர்களை குற்றம் சொல்றேன், சபையினுடைய காரியங்களை குற்றம் சொல்றேன், போதகரை குற்றம் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குற்றப்படுத்துறேன், அரசியல்வாதிகளை குற்றம் சொல்றேன், அதிகாரிகளை குற்றம் சொல்றேன், என்ன மட்டும் நான் குற்றப்படுத்துறது இல்லை. இது ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு கேட்கறதே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தா, நியாயமா யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் இது பாவத்தினுடைய விளைவு. ஆனால் தேவன் தாம் நேசிக்கிற எந்த ஒரு மனிதனையும் சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? அவருடைய சாயலுக்கொப்பாக நாம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நீதியான தீர்மானமும் அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தமுமாக இருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறுவதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. நம்முடைய செயல்களின் நிமித்தமாக அந்த சாயலுக்கொப்பாக மாற்றப்படுகின்ற பொழுது அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய முடிவுகளிலே அது வெளிப்படும். இந்த நேரத்தில் தேவன் சிட்சிக்கிறார், இதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கீழ்ப்படிவுக்குள்ள கொண்டு வருவதற்காகவும், பாவத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் நாம் கெட்டு போகாதபடிக்கு நம்மை தம்முடைய வழியில திரும்ப கொண்டு வரும்படிக்கும் ப்ரொடெக்ஷனுக்காக அவர் சிட்சிக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். குற்ற உணர்வுகள், சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலைகள், சமாதானமின்மை, குடும்பத்தில் விரிசல், சில நேரத்தில் வியாதிகள், வருத்தங்கள், மரணம் கூட சிட்சைக்கு எதுவாக அமைகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அங்கு கேள்வியே இல்லை. ஆகவே இதை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே நாம் அடுத்ததாக சிந்திக்க வேண்டியது, ஏன் இந்த சிக்ஷைகள் எனக்கு வருகிறது என்றதை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையில சில நேரத்தில் பார்த்தா உலகளாவிய விளைவுகளும் நம்மை சிக்ஷிக்கிறது. ஒருவேளை நாம் நேரடியாக இந்த பாவத்தை செய்யாதிருந்தாலும், இந்த உலகம் பாவத்தில் விழுந்திருப்பதனாலும், இந்த உலகம் பாவத்தினால இருப்பதனாலும், உலகளாவிய பாவத்தினுடைய தண்டனையையும் நாம் சில நேரங்களிலே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சிக்ஷை வருகின்ற பொழுது நாம் பரந்த, அதாவது வேதத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். உலகத்தில் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா லஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க பாதிக்கப்படுறீங்க. ஒரு தேவனை அறியாத மனுஷன் அரசியல் ரீதியாக அவன் செய்கிற அட்டூழியங்களினால ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண் பாதிக்கப்படுறான். அந்த அம்மா வீட்டில் சோறு இல்லை. இது உலகளாவிய பாவத்தினுடைய விளைவையும் நாம் பாவத்தினுடைய சிக்ஷை தண்டனைகள் என்று பார்க்கின்ற பொழுது உலகளாவிய பாவத்தினுடைய விளைவுகளை நாம் மனிதனாக இருப்பதனாலே, ஆதாமின் சந்ததியில் இருப்பதனாலே அதையும் நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் எடுக்கின்ற பாவத்தின் முடிவுகள் நம்மை பாதிக்குது, தேசம் பாதிக்கப்படுகிறது. சவுல் கீலேயாத்து மனித, அதாவது கிபியோனியர்களை யோசுவா இஸ்ரவேலுக்குள்ள வந்த பொழுது கிபியோனியர்கள் புறஜாதிகள், ஆனால் அவர்கள் யோசுவாவோடு உடன்படிக்கை செய்ததுனால அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, உங்களை நாங்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டோம், நீங்க எங்களோட இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் கொண்டு கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறதா உங்க ஜாப். அவர்கள் சவுலினுடைய காலம் வரைக்கும் அங்கேயே இருக்கிறார்கள். யோசுவாவின் காலத்திலிருந்து சவுலினுடைய காரியம் வரைக்கும் இருக்கிறார்கள். சவுல் தன்னுடைய வைராக்கியத்தில் என்ன பண்றான், அந்த உடன்படிக்கையை மீறி அவர்களை அநேகரை கொண்டு போட்டுறான். அதன் நிமித்தமாக கர்த்தர் இஸ்ரவேல்ல பஞ்சத்தை கொண்டு வர சவுல் மரித்து போயிட்டான். இப்ப தாவீது ராஜாவா இருக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் 3 வருஷம் பஞ்சம் வருகிறது. அதற்கான காரணம் என்னவென்று தாவீது தேவனிடத்தில் விசாரித்த பொழுது சவுலினுடைய தவறான அரசியல் திட்டம் தேசத்தை பாதிக்கும். அப்ப தேசத்தில் ஒரு தவறான ஒரு நிகழ்வு நடக்கும்போது, தேசத்தில் பஞ்சமும் வறட்சியும் பாதகமான சூழ்நிலையும் வருகின்ற பொழுது நாம் ஒரு விசுவாசி யாரை பார்க்கணும்? கர்த்தாவே, இதனுடைய நோக்கம் என்ன? தாவீது அதை தான் செய்யறான். உடனே என்ன பண்றான், ஏன்னா இப்ப அடி வாங்கி வந்துட்டான், சிக்ஷிக்கப்பட்டு வந்துட்டான், உடனே என்ன பண்றான், தேவனுடைய சமூகத்தில் போறான், விசாரிக்கிறான். கர்த்தர் அதற்கான நீதியை சரிக்கட்ட சொல்றார். உலகளாவிய பாதிப்பு நமக்குள்ள இருக்கு. அப்ப அதை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். இந்த உலகத்தில் ஆதாமின் சந்ததியா இருக்கிறதுனால அதற்கு நாம் அனுபவித்தது ஆக வேண்டும். அதே போல இயற்கையினுடைய விளைவுகள், நேச்சுரல் கான்சிக்வன்சஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட். உலகத்தில் நாம் பாவத்தின் விளைவை அறுக்கிறோம். நாம் விதைக்கின்ற பொழுது முள்ளு விளையுது, களை விதையுது, உடல்ல பலவீனம் வருகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கிறோம். இது பாவத்தின் இயற்கையினுடைய விளைவுகளை நாம பார்க்கிறோம். அதை நாம் அனுபவித்து ஆகணும். பாவத்தினுடைய விளைவு அது. அதை கர்த்தர் மாற்றி போறதில்லை. ரட்சிக்கும் பொழுது அவனை தண்டனைக்கு நீக்கி விடுகிறார். ஆனால் பாவத்தினுடைய விளைவுகளை அவருடைய ஞானத்திலே ஒரு விசுவாசி கடந்து போய் பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் அனுமதிக்கிறார். அப்ப இது எல்லாத்துடைய நோக்கமும் பரிசுத்தமாக்குதல் தான். கிறிஸ்துடைய சாயலுக்கொப்பாக நான் மாற்றப்படுவதுதான். அதே போல மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், சில நேரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும் தேவன் சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். அனனியா சப்பிராளுடைய உதாரணத்தை பாருங்க. ஆதி திருச்சபையிலே அனனியா சப்பிரால் பொய் சொன்ன பொழுது அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், சிக்ஷிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மரித்து போகிறார்கள். சபைக்குள்ள பயம் வருகிறது. அவன் பயப்படுறான். ஏன்? இது மனுஷனுடைய காரியம் அல்ல. சபை என்பது தேவனுடைய மனவாட்டி. கர்த்தருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து வாங்கின விசுவாசிகளுடைய கூட்டம். இதுல நானும் நீங்களும் சுயேட்சையா முடிவெடுக்க முடியாது. நானும் நீங்களும் யாரை ஏமாத்துறோம்? மனுஷன் அல்ல, கடவுளை ஏமாத்துறோம். ஆவியான கடவுளுக்கு முன்னால போய் சொல்றோம். பயம் வருது. நீங்க வாசிச்சு பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கையை குறித்து. பயம் அவர்களை பற்றி கொண்டது என்று சொல்லப்படுகிறது, தெய்வ பயம். சிலவர் அதுக்காகவும் தேவன் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்க்கையில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நாம பார்த்தது தனிப்பட்ட முறையில ஒரு தனி நபரை தன்னுடைய பிள்ளையாக பரிசுத்தப்படுத்துகின்ற காரியத்திலும் தேவன் சிக்ஷையை அனுமதிக்கிறார். ஆகவே சிக்ஷை பல விதத்துல நமக்கு இருக்கு. உலகளாவிய சிக்ஷை, இயற்கையில பாவத்தினுடைய விளைவை நாம பேஸ் பண்றோம். ஒருவேளை நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக தேவன் சமுதாயத்தில் சில காரியங்களை அனுமதிக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் சிக்ஷிக்கிறார். இவை எல்லாவற்றினுடைய நோக்கமும் ஒரு ஆத்மா பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கொப்பாக மாற வேண்டும். ஆகவே சிக்ஷை வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் தேவனை நோக்கி பார்க்கணும். அது உலகளாவிய சிக்ஷையாக இருந்தாலும், பாவத்தினால வர விளைவாக இருந்தாலும், இயற்கையின் விதிக்கு உட்பட்டு வரக்கூடிய பாவத்தின் விளைவாக இருந்தாலும், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கும், அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்கிறோம். கற்றுக் கொடுத்தலுக்கு ஏதுவாக சமுதாயத்தில் தேவன் அனுமதிக்கிற சில செயல்களாக இருந்தாலும், தனிப்பட்ட ஆத்மாவில் தேவன் நடத்துகிற சிக்ஷையாக இருந்தாலும், நாம் தேவனை நோக்கி பார்த்து பிரயாணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான மனிதர்களாக மாற்றப்படுவதுதான் அவருடைய நோக்கம். தான் நேசிக்கிற எந்த ஒரு குமாரனையும் தேவன் சிக்ஷிக்கிறார். இந்த காரியத்தில் நமக்கு உதவியாக தேவன் நான்கு விஷயத்தை வச்சிருக்கிறார். முதலாவது பரிசுத்தாவியான கடவுள். பரிசுத்தாவியான கடவுள் சகல சத்தியங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசியை வழி நடத்துகிறார். பரிசுத்தாவியான கடவுளுடைய செயல் அவர் ஒரு விசுவாசிக்குள்ள தங்கி வாழ்வதனால ஆவியின் சிந்தை அவனுக்குள்ள வருகின்ற பொழுது இந்த பாவத்தின் சிந்தையிலிருந்து நாம் விலக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் தேவன் சிக்ஷிக்கின்ற பொழுது உணர்வது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணப்படக்கூடிய வாழ்க்கையில பரிசுத்தாவியான கடவுள் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் வாஞ்சிய வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக சகல கண்ணீரோடும் பெருமூச்சுக்களோடும் அவர் ஜெபிக்கிற பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஆனா பரிசுத்தாவியான கடவுளுடைய உதவியை நான் பெறுகின்ற காரியத்திலே வேதம் என்னை எச்சரிக்கிறது, அவரை நீங்கள் அவித்து போடாதீர்கள். மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள், ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம் இல்ல, பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடு கான்ஸ்டன்ட், டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு ஒரு புத்தகம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன், அந்த புத்தகத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. அனுதினமும் நான் பரிசுத்தாவியானவருடைய அதிகாரத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக, தேவனுடைய வழிக்குள்ளாக நான் வருவதன் மூலமாக, நான் இந்த சிக்ஷைக்குரிய காரியங்கள்ல இருந்து நான் மீண்டு தேவன் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையில வாழ்வதற்கு தேவன் உதவிய வச்சிருக்கிறார். பரிசுத்தாவியான கடவுள் தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மூலமாக கர்த்தர் என்னை உணர்த்திருக்கிறார். மூணாவது ஜபத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். நம்ம தனிமையா இல்லை இந்த வாழ்க்கையில. நாம் அவருடைய ஒத்தாசையை பெறும்படியாக, அவருடைய கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி கிட்டி சேரும்படியாக அவர் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நான்காவது சபையின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய உண்மையான நட்பு சக விசுவாசி தான் என்ற ஒரு ஆவிக்குரிய மனிதன் தான் கர்த்தருடைய காரியங்களை நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு அவ்விசுவாசிகிட்ட போய் உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு விசுவாசி தன்னுடைய குடும்ப பிரச்சனையை அவ்விசுவாசிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களை ஒரு விசுவாசி தான் நிதானித்து அறிய முடியும். அதே நேரத்தில் ஒரு உண்மையான விசுவாசி தான் ஒரு சக சகோதரன் தன்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்தில் புரிந்து நடந்து கொள்ள முடியும். ரெண்டு வேதத்திலும் உத்தரவாதம் இருக்கு. ஆகவே ஒரு மெய் விசுவாசி தான் ஒரு விசுவாசிக்கு நட்பு. அவங்கள்ட்ட மட்டும்தான் நாம நம்முடைய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு நாம் தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. நிறைய பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வியாதி இருக்குங்க. இந்த உலகத்துல ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு பேர் வந்து அனோரெக்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வியாதி என்றதை விட அது சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். அனோரெக்சிக் அல்லது பியூலிமிக் அப்படி என்று சொல்றது. சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய எடையை குறைவாக வைத்துக் கொள்வதற்காக வாலண்டரிலி அவங்களுடைய அந்த சைக்கலாஜிக்கலி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால அவங்க அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு வாமிட்டி சென்சேஷனை பலவிதமான, அதாவது அந்த அதிகமாக சாப்பிட்டு உடம்புட வெயிட் அதிகமாக கூடாது என்பதற்காக அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு வியாதி. அவங்க தொடர்ந்தும் அந்த 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 அதாவது கண்டிஷனாக மாறிடுது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வெயிட்டாக ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க. அதுக்காகவே நிறைய பேர் இதை செய்கிறாங்க. இது ஒரு மனோவியாதி, ஆனால் உடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி. இது மாதிரி தான் நம்ம கர்த்தருடைய வசனத்திலையும் நமக்கு தேவையானதை மாத்திரம் அந்த நேரத்தில் மாத்திரம் மினிமமாக நாம் கர்த்தருடைய வசனத்தை உட்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை ஃப்ரீயாக இருக்கு, லாவிஷாக இருக்கு. அங்கே நாம் சாப்பாட்டு பிரியனாக இருக்கிறத பார்க்கலாம். அங்கேயும் நாம் இப்படி தான் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளுவதில்லை போறதில்லை. பிளென்டி இன் பிளென்டி, பட் வி டோன்ட் சீக், வி டோன்ட் டேக் ஃப்ரம் தட், வி டோன்ட் மெடிடேட். கர்த்தருடைய வசனத்தை மெமரைஸ் பண்ணி பழகணும். சின்ன பிள்ளைகள் மாத்திரமில்லை, நம்ம எல்லாரும். அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் அந்த வசனங்களை கொண்டு செயலாற்றுவார். அதே மாதிரி ஜெபத்தை குறித்து பேசுகின்ற நேரத்தில் நீதிமொழிகள் 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் குறுகியது, முடிந்தாலும் நான் முடித்து விடுகிறேன். நீதிமொழிகள் 13 அதிகாரம். சோ சாரி 28 அதிகாரம் மன்னிக்க வேண்டும், ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 28 அதிகாரம் 9 வசனம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 9 வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. இந்த 4 விஷயமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுங்க. இந்த வேதத்தை ஆக்கியோர் பரிசுத்த ஆவியான கடவுள். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்காம வேதத்தை நம்மளால் படிக்க முடியாது. வேதத்தை படித்து வேதத்தின் மூலமாக ஜபத்துக்குள்ள வழி நடத்தப்படாமல் ஜபிக்கிறதையும் கர்த்தருக்கு அருவறுப்பாக இருக்கு. இதில் நாம் பிரயாணம் படும்போது நேச்சுரலாக நம்ம விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை நாம் தேடுவோம். விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்குள்ள நாம் பலப்படுகின்ற பொழுது நாம் ஆவியான கடவுளுடைய அந்த ஆளுகைக்குள்ளாக இன்னும் ஆளப்படுவோம். இட்ஸ் ஆல் இன்டர்கனெக்டட். ஆகவே தேவன் தான் நேசிக்கின்ற எந்த ஒரு மகனையும் சிட்சிக்கிறார். சிட்சை இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்வு ரட்சிக்கப்பட்டதா என்பதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னுடைய மனநிலை, நான் பாவம் செய்கின்ற பொழுதும் என்னுடைய மனநிலை பாதிக்காமல் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், அதை குறித்த எந்த உணர்வும் இல்லை, ஆவியானவர் உணர்த்துற மாதிரி கண்டிக்கிற மாதிரி எனக்குள்ள உணர்வு இல்லைன்ற ஒரு 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 உணர்வு இருக்குமானால் என்னுடைய ரட்சிப்பை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உண்மையிலாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். நோக்கம் இருக்கு, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தேவனுடைய சாயலுக்கொப்பாக, கிறிஸ்து இயேசுனுடைய சாயலுக்கொப்பாக மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றப்படுகின்ற பயணத்தில் 2 விஷயத்தில் நம்மை மாற்றும்படியாக சிட்சிக்கிறார். ஒன்று, நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தவர்கள், ஆகவே பாவத்தின் நிச்சயம் நமக்குள்ள இருக்கு, அதிலிருந்து விடுபடும்படியாக அவர் தொடர்ந்து நம்மை சிட்சிக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்க இந்த உலகத்தினால நாம கரைபடியாதபடிக்கு அவர் நம்மை கண்டித்து உணர்த்தும்படியாக சிட்சிக்கிறார். சிட்சைக்கான வழிகளை நாம் பார்த்தோம். நம் இதயத்தில் அவர் செயலாற்றுவது மாத்திரமல்ல, வெளிப்படையான செயல்களையும் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த காரியத்தில் நாம் ஒரு உத்தரவாதத்தோடு இருக்கிறோம். அப்ப இதுல வளர்றதுக்கு தேவன் 4 காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆவியான கடவுளுடைய தொடர் செயல்பாடு, அவர் தங்கி வாசம் செய்கிறார், அவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதத்திலே தேவன் நமக்கு போஷாக்கை கொடுக்கிறார், இது கர்த்தருடைய உணவு. இயேசு கிறிஸ்து இதை சார்ந்து வாழ்ந்தார். ஜெபம் அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை பெறும்படியான வழியாக இருக்கிறது. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாங்களா? பரிசுத்த ஆவியை கேட்பவர்களுக்கு எவ்வளவத்தை கொடுக்க தேவன் தயாராக இருக்கிறார். விசுவாசிகளுடைய ஐக்கியம் தான் ஒரு விசுவாசிக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் சுவாமி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் சபையாக சிந்தித்து இந்த காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கவும், உம்முடைய வேத வசனங்களிலே காரியங்கள் எப்படி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து உம்மாலே புதுப்பிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் ஜீவிக்கவும் உதவி செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.